கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரில்லா கிருபையும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய பேரருளாலும் பேரங்கிருபையாலும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றின் முக்கியமான மதினத்து வாழ்க்கையை பற்றியும் மதினாவில் அவர்கள் மேற்கொண்ட அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான படிப்பினைகள் பற்றியும் பாடங்கள் பற்றியும் பார்த்து வருகின்றோம். அதனுடைய தொடரிலே இன்றைய தினம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு முக்கியமான போரான உஹது போரை பற்றி இன்றைய தினம் பார்க்க இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நேற்றைய தினம் சொன்னேன், அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினாவிலே சில போர்களையும் சில தாக்குதல்களையும் எதிரிகளுடைய பல்வேறு திட்டங்களையும் முறியடித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாத்தை முன்னேற்றத்தோடும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை வளர்ப்பதை பற்றியும் கவலை கொண்டு அக்கறை கொண்டு வளர்த்துக் கொண்டிருந்தார்கள். இந்த நிலையிலே மக்காவில் இருந்த குறைஷிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் முஸ்லீம்கள் மீதும் பல்வேறு விதமான குரோதத்தையும் விரோதத்தையும் வெளிப்படுத்தி பல நிலைகளிலும் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எதிரான தப்பான தவறான முடிவுகளை எடுத்து அதன் மூலமாக பல்வேறு பாதிப்புகளுக்கு அந்த மக்கள் ஆளாகியும் கூட அவர்களுக்கு தெளிவு கிடைக்காமல் அறிவு கிடைக்காமல் மீண்டும் மீண்டும் தவறான முடிவுகளை எடுத்துக் கொண்டிருந்தார்கள். அதனுடைய தொடரிலே மக்கத்து குறைஷிகளுக்கு திடீரென்று ஒரு கவலை ஏற்பட்டது. என்னவென்றால், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மக்கத்து மக்களுடைய பொருளாதாரமே வியாபாரத்தை நம்பிதான் இருந்தது. மதினத்து மக்களுடைய பொருளாதாரம் விவசாயத்தின் அடிப்படையிலே, மக்கத்து மக்களுடைய பொருளாதாரம் வியாபாரத்தின் அடிப்படையிலே. ஆக வியாபாரத்தை அடிப்படையாக வைத்து அவர்களுடைய பொருளாதாரம் அமைந்திருந்ததால் அவர்களுடைய இரண்டு சீசன் வியாபாரம் செய்தவர்கள் வந்தார்கள். கோடை காலத்திற்கு ஷாமுக்கு செல்வார்கள், ஷாம் தேசத்துக்கு செல்வார்கள். குளிர்காலத்திற்கு அபிஷினியாவுக்கும் யமனுக்கும் செல்வார்கள். இது அவர்களுடைய வியாபார திட்டம். அந்த அடிப்படையிலே அடுத்த கோடை காலம் வந்தது. அவர்களுக்கு ஷாமுக்கு செல்வதற்கு திட்டமிட்ட பொழுது ஒரு மிகப்பெரிய பாதிப்பு, மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தலையெடுத்தது. என்னவென்றால், இப்பொழுது ஷாமுக்கு செல்ல வேண்டும் என்றால் மதினாவை கடந்துதான் செல்ல வேண்டும். மதினாவும் மதினாவுடைய சுற்றுவட்டாரமும் முழுக்க முழுக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால இவர்கள் ஷாமுக்கு செல்லக்கூடிய வியாபார பாதைகள் அடைபட்டு போச்சு. அந்த பாதை அவர் ஆபத்துக்குரிய பாதையா மாறி போச்சு. எந்த நேரத்தில் என்ன தாக்குதல் நடக்கணும் அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா எப்பெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாக்குதல் நடத்துறதுக்கு குறைஷிகள் முயற்சி பண்ணாங்களோ அந்த தாக்குதல்லாம் அவங்க தோல்விதான் அடைஞ்சாங்களே தவிர அவங்க நினைச்சபடி வெற்றி கிடைக்கல. அப்ப பாக்குறாங்க, நம்ம ஷாம் தேசத்திற்கு அடுத்த கோடை காலம் வருகின்றது. ஷாம் தேசத்திற்கு சிரியாவுக்கு நாம் வியாபாரத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் அந்த வியாபார பாதை எல்லாமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு கட்டுப்பாட்டில் இருக்குது. அதனால நாம இந்த வியாபாரத்தை எப்படி அமைச்சுக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பெரிய கவலை அவர்களுக்கு முன்னால் உருவெடுத்தது. அப்ப குறைஷிகள் ஆலோசனை பண்றாங்க, என்ன பண்றது, அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? ஷாம் பக்கம் ஷாம் தேசத்துக்கு வியாபாரத்துக்கு போகலன்னு சொன்னா நம்முடைய கோடைக்காலம் வியாபாரம் கூட வேஸ்டா போயிடும். நம்முடைய பொருளாதாரத்தை பாதி என்ன ஆயிடும், தடைப்பட்டு போயிடும். பொருளாதாரத்தை பெரிய வீழ்ச்சி ஏற்பட்டு போயிடும். அப்படி வியாபாரத்துக்கு போகலாம்னு சொன்னா பாதை நமக்கு பாதுகாப்பு இல்ல. முழுக்க முழுக்க முகமது சல்லாத்துடைய கண்காணிப்பிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய கண்ட்ரோலும் இருக்குது. எப்ப வேணாலும் அவங்க அடிக்கலாம், தாக்கலாம், நம்முடைய வியாபார பொருளை எடுத்துட்டு போயிடலாம். அப்ப அதனால நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி குறைஷிகள் என்ன பண்றாங்க, மக்கள் ஆலோசனை பண்றாங்க. ஆலோசனை பண்ணும்போது அவங்க ஷாம் தேசத்து வியாபாரத்தை தவிர்க்க முடியாது, அதே நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லீம் மூலமா ஏற்பட்டு வரக்கூடிய பாதிப்பையும் தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தீர்மானிச்சு ஷாம் தேசத்துக்கு இனிமே நம்ம மதினா வழியா போக வேண்டாம், ஈராக் வழியா சுத்திட்டு போலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. ஈராக் வழியா சுத்திட்டு போனா ஷாம் தேசத்துக்கு கடுமையான தூரம், இருந்தாலும் வேற வழி இல்லை, அவங்களுக்கு வேற பாதை இல்லை. மதினா தான் ஷார்ட்கட் சரியான பாதை. மதினா வழியா போனா மதினாவும் மதினா சுற்றுவட்டாரமும் ஆபத்து நிறைந்த பகுதியா இருக்குது. அதனால என்ன முடிவு பண்ணாங்க, ஈராக் வழியா போகலாம் அப்படின்னு சொல்லி தீர்மானிச்சு முடிவு பண்ணி வியாபார கூட்டங்கள் ரெடி ஆயிட்டு இருந்து யாருடைய தலைமையில, சஃபான் இப்னு உமையா தலைமையில. சஃபான் தான் சொன்னா நான் பத்திரமா கூட்டு போயிட்டு வர்றேன், ஈராக் வழியா போக வந்து வரவ அப்படின்னு சஃபான் இப்னு உமையா தலைமையில வியாபார கூட்டம் ரெடி ஆயிட்டு இருந்து ஈராக் வழியா சுத்திட்டு போறதுக்கு. இந்த நிலையில நுஐம் இப்னு மஸ்ஊத், இவர் காஃபிரா இருக்கிறார், அதோட இஸ்லாத்தை ஏத்துக்கல. இவர் பின்னாடி ஹந்தக் யுத்தம் வரும்பொழுதுதான் இஸ்லாத்தை ஏத்துப்பாரு. அந்த நுஐம் இப்னு மஸ்ஊதும் ஒரு முஸ்லீம் சஹாபி சுலைத் இப்னு நுஅமான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, இவங்க ரெண்டு பேரும் சுலைத் இப்னு நுஅமான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு முஸ்லீம். ஆனா நுஐம் இப்னு மஸ்ஊத் வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கல, காஃபிரா இருக்கிறாரு. ஆனா இவங்க ரெண்டு பேரும் நண்பர்கள். எந்த நண்பர்கள்னா என்ன நண்பர்கள் அப்படின்னு சொன்னா, மொடாக்குடி நண்பர்கள், ரெண்டு பேர் குடிகார நண்பர்கள். அது வந்து சாராயம் ஹராமாக்கப்படல, அதனால சுலைதிபுன் நுஅமான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு இவங்களும் ஒருத்தர் குடிகாரா இருந்தாங்க. இந்த நுஐம் இப்னு மஸ்ஊத் குடிகாரனா இருந்தான். இவங்க ரெண்டு பேரும் குடிகார நண்பர்கள், குடிச்சிட்டு பேசிட்டு இருக்கும் பொழுது இந்த நுஐம் என்ன பண்ணிடுறான், சஃபான் இப்னு உமையா போட்டிருக்க பிளான போதையில ஒளையறான். யார்கிட்ட கேட்டங்க, இந்த சஹாபிட்ட, சுலைதிபுனும் நுஅமான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ஒளையறான். அவ்வளவு போதையில இருந்தா கூட சஹாபி அவ்வளவு தெளிவா இருக்கிறாங்க, போதையில இருந்தாலும் தெளிவா இருந்தாங்க. என்ன பண்ணாங்கன்னா, உடனே அவன்கிட்ட நல்ல செய்தியை கறந்துகிட்டு இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாஸ் பண்ணிட்டாங்க. சாரா ஹராமாக்கப்படல, புரிஞ்சுங்க. அப்புறம் ரசூல் சஹாபாக்களே தண்ணி அடிச்சிருக்காங்க அப்படின்றாதீங்க, இதெல்லாம் சாரா ஹராமாக்கப்படல. அப்ப சுலைத் இப்னு நுஅமான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாஸ் பண்ணிடுறாங்க. யாரும் சொல்ல அந்த மாதிரி நுஅய்ம் வந்து என்கிட்ட ஒளரிட்டான், குடிபோதல ஒளரிட்டான், சஃபான் இப்னு உமையா தலைமையில பெரிய வியாபார கூட்டம் ஈராக் வழியா சுத்திட்டு போகுது எங்க ஷாம் தேசத்துக்கு அப்படிங்கிற தகவலை சொன்ன உடனே பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணாங்க, இந்த எதிரி குறைசிகளுக்கு எப்பவும் பயம் இருந்துகிட்டே இருக்கணும். நல்லா புரிஞ்சீங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜிஹாதுடைய நோக்கமே என்ன சொல்றா, வஅய்து லஹும் மஸ்தத்தாத மின் குவத்தி வ மின் ரிபாத்தில் கைலி துருஹிபூன பி அதுவல்லாஹி அதுவக்கும், உங்களால் முடிந்த அளவுக்கு சக்தியை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். வஅய்து லஹும் மஸ்தத்தாத்தும், உங்களால் முடிந்த அளவுக்கு குவத்தை சக்தியை தடைபடுத்திக் கொள்ளுங்கள். உமி ரிமாத்தில் கைலி, குதிரை படைகளை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். எது தெரியுமா, அதன் மூலமா அல்லாஹ்வுடைய எதிரிக்கும் உங்களுடைய எதிரிக்கும் பயம் இருக்கணும். ஆஹா, முஸ்லீம்களை கைய வைக்க கூடாது, முஸ்லீம்களை தொந்தரவு பண்ணா சும்மா இருக்க மாட்டாங்க, முஸ்லீம்கள் குட்ட குட்ட குனிறவங்க இல்ல, அடிச்சா திருப்பி அடிக்கிற ஆளுங்க அப்படிங்கிற அந்த பயம் இருந்தாதான். நல்லா புரிஞ்சுங்க, அடி உதற மாதிரி அண்ணன் உதவ சொல்லுவாங்க தமிழ்ல, அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய எதிரிகளுக்கு இஸ்லாமிய எதிரிகளுக்கு முதல் பயமே அடிமையதான். அவங்களுக்கு பயம், நீங்க என்னதான் காந்திய வழியில அஹிம்சை வழியில போராடி ஈராடி அவங்களுக்கு வந்து அண்ணா ஹசாரி உண்ணாவிரதம் இருக்கிற மாதிரி உண்ணாவிரதம் இருந்தா கூட இஸ்லாமிய எதிரிகளுக்கு பயம் வராது. ஆச்சாரியா இவ்வளவுதான் உண்ணாவிரதமா, ஓகே ஓகே நான் பாத்துக்கிறேன், இவ்வளவுதான் நான் ஒரு பத்தாயிரம் பேர் அனுப்பி வைக்கவா அவன் கேட்பான், நான் ஒரு பத்தாயிரம் பேர் அனுப்பி வைக்க உண்ணாவிரதுக்கு கேட்பான். அப்ப அவன் பயப்படுற எதிரிகள் பயப்படுது அப்படின்னா, அவனுக்கு உயிருக்கு ஆபத்து, அவனுடைய பொருளாதாரத்துக்கு ஆபத்து, பாதிப்பு ஏற்படுது, அடிக்க வர்றான் அப்படிங்கும் போதுதான் எதிரிகள் பயப்படுவாங்க. இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் சொல்லுங்க சகோதரர்களே, இஸ்ரேல்ல பலஸ்தீன்ல முஸ்லிம்கள் இஸ்ரேல் ராணுவத்தால கடுமையான தொல்லைகளுக்கும் துன்பங்களுக்கும் ஆட்படுத்தப்பட்டாங்க. எந்த அளவு கொஞ்சம்னா, ஷாத்ரா ஷபீலா அந்த சம்பவங்களை கேள்விப்பட்டிருப்போம். அதாவது ஒரே இரவுல அந்த ஷாப்ரா ஷத்திராங்கிற இடத்துல ஒரே இரவுல அந்த இஸ்ரேலிய படை உள்ள நுழைஞ்சி அப்படியே கிடந்த 5000 முஸ்லீம்கள் ரெண்டு ஊர் அப்படியே அழிச்சு என்ன பண்ண, புல்டோசர் வச்சு வீட்டையும் மண்ணையும் ஒன்னா கலந்து அந்த ஜனாசாக்கள் கூட தோண்டி இருக்க முடியாத அளவுக்கு மண்ணோட மண்ணா ஆக்கி விட்டு வந்தாங்க ஒரே நைட்ல. ஒரே நைட்ல அந்த அளவுக்கு மோசமான படுகொலைகளை நடத்தினாங்க யூதர்கள் முஸ்லீம்களுடைய பகுதியில். நம்ம நேர்ல போய் பார்த்ததுல பார்த்தோம், அந்த பலஸ்தீன்ல உள்ள பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, காலையில எழுந்தா யூத பிள்ளைங்க எல்லாம் டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு போதுங்க. பலஸ்தீன் பிள்ளைங்க எல்லாம் பாவம் ரோட்ல பிச்சைக்காரலாம் ஆயிருங்க, பிச்சைக்காரலாம் ஆயிருங்க. அது எப்படி சித்தப்புறமா பிடிச்சி அந்த பிள்ளைங்களுக்கு மென்டலான டார்ச்சர் ஏற்படுத்தி முஸ்லீம் பிள்ளைங்க நம்மள மாதிரி டூரிஸ்ட் அந்த ஊருக்கு போனோம்டா அப்படியே நச்சரிக்குதுங்க. கையில காசு கொடுத்த பிறகு கூட நம்ம காசு கொடுத்துட்டாங்கன்னு தெரியாம திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்குங்க. அதை பிச்சை எடுத்ததுனால என்னன்னு தெரியாம பிச்சை எடுத்துட்டு இருக்குங்க முஸ்லீம் பிள்ளைங்களாம். அந்த அளவுக்கு அவங்க சொந்த நாட்டுல இருக்கல யூதர்கள் வந்து அங்க வந்தேரிகள், யூதர்கள் வந்து அங்க வந்து ஆக்கிரமிப்பாளர்கள். அப்படிப்பட்ட ஆக்கிரமிப்பாளர்கள் சொந்த நாட்டில் முஸ்லீம்களை அகதிகளாக்கி நாசமாக்கி சித்திரவதை பண்ணாங்க. அந்த நாட்டு மக்கள் அவர்களுடைய விடுதலைக்காக அமெரிக்கா தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக, இஸ்ரேல் தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க, எந்த அளவுக்குன்னா பலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் சொல்லி PLO யாசிர் அரபத் ஆரம்பிச்சாரு. அந்த PLO அமைப்புக்கு நல்ல பலத்த வரவேற்பு ஏற்பட்டுச்சு. என்ன சொன்னாரு, நாங்க ஜனநாயக ரீதியில போராட போறோம், போராடி பலஸ்தீன் மக்களுக்கு நாங்க உரிமை வாங்கி தர போறோம் அப்படின்னு சொல்லி PLO அமைப்பு யாசிர் அரபத் என்ன பண்ணாரு, கடுமையான அளவுல கூட்டத்தை கூட்டினாரு. ஒரு கூட்டத்தில் யாசிர் அரபத் பேசுறாரு, லட்சக்கணக்கான முஸ்லீம்கள் கூடினாங்க, பலஸ்தீன் முஸ்லீம்கள் லட்சக்கணக்கான மக்கள் கூடினாங்க. அவர் என்ன பண்ணாரு, அந்த வழியில போராடாரு. இன்னொரு பக்கம் ஹமாஸ் சொல்லக்கூடிய இயக்கம், அவங்க ஆயுதம் ஏந்தி போராட ஆரம்பிச்சாங்க. ஹமாஸ்ங்கிற இயக்கம் ஆயுதம் ஏந்தி போராட ஆரம்பிச்சாங்க. இந்த ஆயுதம் ஏந்தி போராடக்கூடிய கூட்டம் ஒரு பக்கம், ஜனநாயக வழியில ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரதம் ஊர்வலம் பேரணி போராடக்கூடிய ஒரு கூட்டம். இந்த ஹமாஸ் இயக்கமோ இந்த PLO இயக்கமோ ரெண்டு பாதைகள் போராட ஆரம்பிச்சாங்க. இங்க நல்லா கவனிங்க, ஹமாஸ் இயக்கம் போராடியது ஆயுதம் ஏந்தி ஜிஹாதி அடிப்படையில், PLO போராடியது ஜனநாயக பாதையில் ஆர்ப்பாட்டம் ஊர்வலம் பேரணி கோஷம் இப்படி ஆரம்பிச்சாங்க. ஆனா கடைசியில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் யாரை பார்த்து பயந்தாண்டா, யாசர் அரபாத்தை பார்த்து இல்ல, யாசர் அரபாத்தை பார்த்து பயப்படல. அமெரிக்காவுக்கு நல்லா தெரியும், இவன் யாசர் அரபாத் ஒரு மீட்டிங் கூட்டினான்னா லட்சக்கணக்கான பேர் கூடுவாங்க, நல்ல கோஷம் போடுவாங்க, வீராசம் பேசுவாங்க, கலைஞ்சு போயிடுவாங்க, கலைஞ்சு போயிடுவாங்க. ஆனா ஹமாஸ் அப்படி அல்ல, உயிரை பணையம் வைத்து போராடுவான், உயிரை பணையம் வைத்து ஜிஹாத் செய்வான். இந்த ஜிஹாத லேசமாசான பாதிப்பு இருக்காது. ஹமாஸ் PLO அமைப்பு ரோட்ல இருந்து கத்தனா ரெண்டு மணி நேரம் கத்தனா என்ன ஆகும், ஒரு ரெண்டு மணி நேரம் டிராபிக் ஜாம் ஆகும், அவ்வளவுதான். அமெரிக்காவும் இஸ்ரேலும் பார்த்து பயந்தது. ஹமாஸ் உறுப்பினர் அமெரிக்காவும் அமெரிக்காவை சப்போர்ட் ஆன கள்ள குழந்தையான இந்த இஸ்ரேலும் PLO பார்த்து பயப்படல. பேச்சுவார்த்தை அமெரிக்கா எந்த அளவுக்கு யாசர் அரபாத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பான்னு சொன்னா, ஒட்டுமொத்த உலகத்துல மீடியாக்களை அவர் பக்கம் போகஸ் பண்ணப்பா. யாசர் அரபாத் ஒரு மீட்டிங்ல பேசுறாரு, ஒட்டுமொத்த உலகத்துல மீடியாக்களும் வந்துடும், ஒரு இன்டர்வியூ ஒட்டுமொத்த உலக மீடியாக்களும் வந்துடும். அவருக்கு ஸ்பெஷல் பிளைன் இங்க இருந்து வாஷிங்டன் அனுப்பி அவர் பேச்சுவார்த்தை கூப்பிடுவான், அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பான் யாருக்கு, யாசர் அரபாத்துக்கு. ஆனா அவரால் சாதிக்க முடிஞ்சதாண்டா, ஒரு மண்ணா கட்டி சாதிக்க முடியல பாவம். கடைசியில் அவருடைய ஜனாசாவை கூட அவருடைய சொந்த பூமியில் அடக்க முடியுது, அமெரிக்கா அனுமதிக்கல. அவருடைய ஜனாசாவை வெளிநாட்டுக்காரர்கள் பார்க்க வர்றதுக்கு இஸ்ரேல் அனுமதிக்கல, அவருடைய ஜனாசா பார்க்க வர்றதுக்கு. அப்ப கடைசியில் போராடி போராடி அமெரிக்கா என்ன கேட்டா, ஓகே யாசர் பார்த்து கூட்டா, உனக்கு என்ன வேணும், சுதந்திரம் தான் வேணும், கொடுத்துறேன், வேற என்ன வேணும், வேற என்ன வேணும் சொல்லுப்பா, என் மக்களுக்கு உரிமை வேணும், கொடுத்துறேன், இஸ்ரேல் இந்த நாட்டில் வெளியே போகணும், கொடுத்துறேன், வேற என்ன வேணும். அப்படியே யாசர் அரபாத் உச்சி குளிந்துட்டாரு, என்னப்பா இது, நம்ம கொண்டு 2.5 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் பார்த்து அமெரிக்காவே ஆடி போயிட்டான், என்ன வேணும்னு கேக்குறானே. அமெரிக்கா சொன்னா, ஓகே நீ கேட்கறது எல்லாம் நான் தந்துடுறேன், உனக்கு சுதந்திரம் கொடுத்துறேன், உனக்கு அனுமதி கொடுத்துறேன், உனக்கு இஸ்ரேலை வெளியாக்கிடுறேன், பாதிக்கப்பட்ட மக்கள் நஷ்டம் கொடுத்துறேன், எல்லாம் கொடுத்துறேன். இதுக்கு பகரமா நீ எனக்கு ஒண்ணு செய்யணும், நீ எனக்கு ஒண்ணு செய்யணும், என்ன செய்யணும் சொல்லு. இந்த ஹமாஸ் ஹமாஸ் சுத்துறான் பாரு, அவங்கெல்லாம் யார் யாரும் காட்டி கொடுக்கணும், ஹமாஸ் கூட எனக்கு காட்டி கொடுக்கணும். அப்போ PLO பார்த்து யாசர பார்த்த பார்த்தா அமெரிக்கா பயப்படல, யாரை பார்த்து பயந்தான், ஹமாஸ் பார்த்து பயந்தான். ஏ அடி உதவுற மாதிரி அண்ணனுக்கு உதவ மாட்டான். அது மட்டுமல்ல, ஜிஹாதிய வழி என்பது அல்லாஹ்வாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹும் அங்கீகரிக்கப்பட்ட வழி, அந்த வழியில் போராடக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் உண்மையான வெற்றி கிடைக்கும். ஜனநாயக ஆர்ப்பாட்டம் ஊர்வலம் போராட்டம் கோஷம் ரோட்டில் கத்திருப்பா, ரெண்டு மணி டிராபிக் ஜாம் ஆகும், அவ்வளவுதான் கத்திரி போகிறா, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் புரிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதனால சகோதரர்களே, ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க, இன்னைக்கு சுப்பிரமணிய சாமி இஸ்லாத்தை பத்தி 6 மாதம் எழுதிட்டான். நம்ம ரோட்ல சுப்பிரமணிய சாமி உன்னை விடமாட்டேன், வெட்டு குத்துவேன், கத்தியாச்சு ரோட்ல கத்தியாச்சு, போலீஸ்காரன் பார்த்துட்டு நீ கத்து கத்து நல்லா கத்து, நீ ஒண்ணும் செய்ய மாட்டேன் எனக்கு தெரியும், சுப்பிரமணிய சாமி இப்போ எதிர வந்து ஒன்னும் செய்ய மாட்டேன் எனக்கு தெரியும், நல்லா கத்திட்டு போ, 2 மணி டிராபிக் ஜாம் அவ்வளவுதானே, ஆயிட்டு போடு போ அப்படின்னு விட்டுவான். ஆனா அதே நேரத்தில் இதே ஒரு ராமகோபாலன் எம்பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி அசிங்கமா பேசினான், கேவலமா பேசினான், தாறுமாற திட்டின ரசூலுடைய மனைவிமார்களை பத்தி. என்ன பண்ணாரு, யாரோ ஒரு மண்ணு நல்ல சீதேவி விரட்டி விரட்டி வெட்டினாரு, ராமகோபால் விரட்டி விரட்டி வெட்டினாரு. அவரோட சென்ஸ் இளைஞர்கள் விரட்டி விரட்டி வெட்டினாங்க. கடைசியில் கோர்ட்டு கேஸ் வருது, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஜெயிலுக்கு போயிட்டாங்க. வழக்கு நீதிமன்றத்துக்கு வருது. நீதிமன்றத்துக்கு வரும்போது நீதிபதி கேட்கிறாரு, நீ என்ன என்னப்பா அவரை வெட்டினீங்களா நீங்க? ஆமாங்க வெட்டணும். ஏன் வெட்டினீங்க? எங்க ரசூலுல்லாஹ் திட்டினா வெட்டணும். என்ன ரசூலுல்லாஹ் திட்டினா வெட்டுவீங்களா? ஆமா, யாருக்கு திட்டினாலும் வெட்டுவாங்க, நீங்க திட்டினா உங்களே வெட்டுவோம். உடன்படிக்கையா போறாங்க. எங்க அடித்தா மதி வழி வழி அடிதான் இதுக்கு தீர்வு தீர்மானிச்சாங்களோ அந்த ரசூலுல்லாஹ் அடிச்சாங்க. குறைசிகள் செஞ்சு அத்தனை அநியாயத்தை சகிச்சுக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ் அத்தனை அட்டூழியங்களும் சகிச்சுக்கிட்டாங்க. எப்ப வேற வழி இல்ல, இவன் அடிக்கு மட்டும் தான் பயப்படுவோம் அப்படின்னு நினைச்சாங்களோ அந்த அடிச்சாங்க. என்ன நினைச்சு நோயும் உலர்ந்தது என்ன பண்ணிட்டாரு? சுலைத் இப்னு நுஆமான் ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் தகவல் சொல்லிட்டாரு. சஃபான் தலைமையில வியாபார கூட்டம் இராக் வழியா போகுது. என்ன பண்ணாங்க? 100 பேர் கொண்ட சஹாபாக்களுடைய படையை அதுல ஜெயித் இப்னு ஹாரிஸா ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி அலைஹி வளர்ப்பு மகன், அவங்க ஜெயித் இப்னு ஹாரிஸா ரழியல்லாஹு அன்ஹு தலைமையில அனுப்பி வச்சாங்க. அவங்க எந்த ரூட்ல போவாங்களோ அந்த ரூட்ல போய் காத்துட்டு இருந்தாங்க. எலிக்கு புரி வச்ச மாதிரி காத்துக்கிட்டாங்க. எதிர்பார்க்கவே இல்லை, மாஷால்லாஹ் நல்ல சக பாதுகாப்பான பாதையில போறோம் அப்படின்னு ஜாலியா வந்துருந்தாங்க. அடிச்சாங்க, அடி திருப்பி அடிக்க கூட தைரியம் வரல. சஃபான் உஃபான் எல்லாத்தையும் அப்படியே வியாபார பொருள் ஓட்டுப்பிட்டு ஓடி போயிட்டாங்க. எல்லாம் வியாபாரம் கொண்டு ஓடி போயிடுச்சு. ஓடி போன உடனே அங்கே ஒரே ஒரு மனிதர் மட்டும், ஃபர்ராஜ் இப்னு ஹையான் என்பவர் மட்டும் அரெஸ்ட் பண்றாங்க. அந்த வியாபார கூடத்தில் வந்தவர் அவர் மட்டும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்துடுறாங்க. மத்தெல்லாம் ஓடி போயிடுறாங்க. அதுல கிட்டத்தட்ட சஹாபாக்கள் கொடுத்த கனிமத்து பொருள் மட்டும் கிட்டத்தட்ட 1000 ஒட்டகங்கள் கிடைச்சது. அவ்வளவு வியாபார பொருள் சஹாபாக்கள் ஓட்டிகள் வந்துட்டாங்க. வந்த உடனே இந்த ஃபர்ராஜ் இப்னு ஹையான் காஃபிர் இருக்கிறார, நபிசுல ஒண்ணுமே பண்ணல. அவர் அரெஸ்ட் பண்ணி கொடுத்த சஹாபாக்கள் அரெஸ்ட் பண்ணி கொடுத்த அந்த ஃபர்ராஜ் இப்னு ஹையான ரசூலுல்லாஹ் பண்ணாங்க. 3 மஸ்ஜித் நபியுடைய தூண்ல கட்டி வச்சாங்க. 3 தான் மஸ்ஜித் நபியுடைய தூண்ல கட்டி வச்சாங்க. கட்டி வச்சு அவர் டைமுக்கு சாப்பாடு கொடுங்க, அவர் சுயத்தறிகள் போறதுக்காண்டி அவுத்து விடுங்க, அவர் போகும்போது வரும்போது கண்காணிச்சிங்க அப்படின்னாங்க. அவ்வளவுதான். 3 நாள் அங்கே முஸ்லீம்களுடைய அதபு, முஸ்லீம்களுடைய ஒழுக்கம், அவங்களுடைய கட்டுக்கோப்பு, அவங்களுடைய சகோதரத்துவம், அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடக்கூடிய அழகு, எம்பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கட்டுப்படக்கூடிய நிலை, இதெல்லாம் பாக்குறாரு. சே, இவ்வளவு அற்புதமான மார்க்கத்தை விட்டு நம்ம காஃபிரா இருக்கும் மக்களை அப்படின்னு என்ன பண்ணாரு? அப்பயே களிமா சொன்னார் 3 நாள். இதே பாருங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹிதாயத்தை ஒரு மனிதனுக்கு கொடுப்பது என்பது நம்ம மணிக்கணக்கில் ஸ்பீச் பண்றத வச்சோ, மணிக்கணக்கில் நம்ம அவங்களுடைய பாதங்களுக்கு எல்லாம் அற்புதமான பதில் சொல்றதை வச்சோ அல்ல, நம்முடைய அஹ்லாக்கை பார்த்துத்தான் மற்ற மக்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுப்பான். இதுக்கு இந்த ஃபர்ராஜ் இப்னு ஹையானுடைய சம்பவம் அற்புதமான சம்பவம். 3 ரசூலா கட்டி வச்சுட்டாங்க மஸ்ஜித் நபியில். அவ்வளவுதான், அவரு டைமுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க, டைமுக்கு கை கால் அவுத்து விட்டாங்க. என்னாச்சு? 3 அல்லாஹ் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அதே மாதிரி இப்ப சமீபத்தில் ஒரு பிரிட்டிஷ் பெண்மணி, ஒரு பிரிட்டிஷ் பத்திரிகையாளர் பெண்மணி தாலிபான்களை பத்தி தகவல் சேகரிக்கிறதுக்காக தாலிபான் தகுந்த இடத்துக்கு போயிருந்தாங்க. அந்த அம்மா, அந்த அம்மாவோட பேர் சொல்றது ஞாபகத்து வரல. இப்ப சமீபத்தில் 1 நடந்தது. பிரிட்டிஷ் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த, இங்கிலாந்தை சார்ந்த ஒரு பெண்மணி. அந்த அம்மா வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட். அந்த ஜேர்னலிஸ்ட் வந்து கடுமையான ஜேர்னலிஸ்ட், சரியா சாதாரண ஜேர்னலிஸ்ட் இல்ல, சரியான திமிர் பிடிச்ச ஜேர்னலிஸ்ட். என்னாச்சு? இந்த தாலிபான்களை கருவிற்காக விட மாட்டேன். ஏற்கனவே பல தடவை தாலிபான்களை பற்றி ரொம்ப தாறுமாற கட்டுரை எழுதின பொம்பளை இது. ரொம்ப தாறுமாற அவங்களை பத்தி அயோக்கியர்கள், காட்டு மிராணிகள், பெண் பித்தர்கள், என்னென்ன வார்த்தைகளும் அரைச்சிக்க முடியல, அப்படிலாம் அரைச்சிட பொம்பளை. சரி, இவ்வளவு திட்டி திட்டுறோம், இனிமே நேரடியாக அவங்களை பத்தி ஆதாரத்தை சொல்லி நேரடியாக தாலிபான்களை சந்திப்பதற்காக இந்த பொம்பளை திருட்டுத்தனமா உள்ள போது தாலிபான் பகுதிக்கு அரெஸ்ட் ஆயிடுது. அரெஸ்ட் ஆயிடுச்சு. அரெஸ்ட் ஆன உடனே தாலிபான்களை அரெஸ்ட் பண்ணி தெரிஞ்சு போச்சு, இந்த பொம்பளை வந்து நம்மளை பத்தி உழவு பண்ண வந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்ச உடனே அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க. சோதரில் அந்த பொம்பளை பின்னாடி திரும்பி வந்த பிறகு சொல்லுது, நான் நினைச்சேன் நம்ம தாலிபான் மாற்றம் முடிஞ்சு தொலைஞ்சுது, நம்மளை சின்ன பண்ணப்படுத்தி 100 200 பேர் சேர்ந்து நம்மளை கற்பழிச்சு நம்மளை சாப்பிடுச்சிருவானுங்க அப்படிதான் நினைச்சேன். ஆனால் அவர்கள் என்னை எந்த தீங்கும் செய்யவில்லை, நான் தான் அவங்களை போட்டு பாடப்படுத்தினேன், நானும் தாலிபான்களை போட்டு பாடப்படுத்தினேன், எந்த அளவுக்கு நான் சாப்பாடு கொண்டு வந்து வைப்பாங்க அப்படியே தூக்கி மூஞ்சி தூக்கி அடிப்பேன். ஒரு தாலிபான் வருவான், பெரிய தாடியோட தலப்பாவோட வருவான், மூஞ்சி மூஞ்சில காரி துப்புவேன். எந்த அளவுக்கு நான் அவனை எப்படி எப்படிலாம் சித்திரவதை பண்ணலாம்னு யோசிச்சேன். யார் அவனை? தாலிபான் எப்படி எப்படிலாம் சித்திரவதை பண்ணலாம்னு யோசிச்சேன். யோசிச்சு வீடு ரூம்குள்ள வரும்போது என்ன பண்ணுவேன், என்னுடைய ஆடையெல்லாம் அவுத்து போட்டு அரை நிர்வாகமான இப்ப நான். அந்த தாலிபான் வருவான், அப்படியே தலையை சாய்ச்சிருக்கே வருவான், சாப்பாடு வச்சுட்டு அவன் மாட்டு போயிட்டே இருப்பான். ஒரு கட்டத்தில் என்னாச்சுடா, இந்த பெண்ணு அவ படாத பாடுபடுத்து இவ யோசிக்க ஆரம்பிச்சுடா, இதே நம்முடைய அமெரிக்காவுடைய ராணுவமா இருந்தா, நம்ம யூகே ராணுவமா இருந்தா, எப்படி பெண்கள் சித்திரவதை பண்ணுவாங்க, எப்படி பெண்கள் அதை கற்பழிப்பாங்க, எப்படி அநியாயம் பண்ணுவாங்க, இங்க நான் அவனை போய் டார்ச்சர் பண்றேன், அவன் கண்டுக்காம தலை முடிஞ்சிட்டு போறானே. இந்த ஒழுக்கம், இந்த கட்டுப்பாடு அந்த பெண்ணுடைய உள்ளத்திலே அல்லாஹ் மாற்றத்தை ஏற்படுத்தி கடைசியில் அந்த பெண்ணை விடுதலை செய்யறாங்க. விடுதலை பண்ணும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க, ஒரு குர்ஆன் ஷரீஃப் கொடுத்து அனுப்புறாங்க. இஸ்லாத்துல ஏத்துக்க வந்த பொம்பளை ஒரு குர்ஆன் ஷரீஃப் கொடுத்து அனுப்புறாங்க, நீ ஊருக்கு போனா படிமா அப்படின்னு சொல்லி அவர்களே பாதுகாப்பா கொண்டு வந்து பொண்ணை கொண்டு எங்க விடணுமோ அவங்க விட்டு போறாங்க. சோ இந்த குர்ஆன் ஷரீஃப் படிக்க ஆரம்பிக்கின்றால், இந்த குர்ஆனை படிக்க படிக்க அவளுக்கு முன்னால் தாலிபான்கள் நடந்து கொண்ட அந்த ஒழுக்கம் கண்ணுக்கு முன்னாடி வருது. தாலிபான் நன்று அணுகு கூட விதம் இந்த குரானை படிக்கபடி கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. தொழுகின்னு வரும்போது அவங்க தொழுகை கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. விபச்சாரம் வரும்போது அவங்க எப்படிப்பட்ட கட்டுக்கோப்பாரு கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. இதெல்லாம் பார்க்க பார்க்க அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு அந்த பெண் இஸ்லாத்தை ஏற்று, எந்த பெண் தாலிபான்களை பத்தி தாறுமாறா எழுதி கொண்டிருந்தாலோ அவள் தாலிபான் போய் பார்த்துட்டு வந்த பிறகு இன்னைக்கு தாலிபான்கள உண்மை நிலவரத்தை பத்தி தாறுமாறா எழுதிட்டு இருக்கிறான். யூகே கலக்கிட்டு இருந்த பொம்பளை பேரு ஞாபகத்தில் இன்டர்நெட்ல போய் பாருங்க. எதுக்கு சொல்றா சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தீன் இஸ்லாம் உலக மக்களுக்கு மத்தியிலே பாதிப்பை ஏற்படுத்துவதுன்னா அது நம்முடைய அகலாக்கை வைத்து, நம்முடைய அற்புதங்களை வைத்து தான். நம்முடைய வியாக்கியானமான பயானம் வச்சோ, அற்புதமான கேள்வி பதில வச்சோ, அவன் கேட்கறவங்களும் டான் டான் பதில் சொல்லி அவனை மூக்குடைக்க, இதெல்லாம் இல்ல. மெயின் நம்முடைய அகலாக், நம்முடைய நற்குணம், நம்முடைய ஒழுக்கம், இதை வச்சுதான் அவங்க மாற்றத்தை ஏற்படுத்தும். அதுக்கு இந்த ஃபர்ராஜ் இப்னு ஹய்யான் ரலியல்லாஹு தஆலா நல்ல உதாரணம். மூணு நாள் ரசூலுல்லாஹ் மஸ்ஜிதுல கட்டி தான் வச்சிருந்தாங்க. அவருக்கு போய் தாவா செய்யல, இஸ்லாத்தை சொல்லல, வற்புறுத்தல, வலியுறுத்தல, அவரை கன்வீனன்ஸ் பண்ணல, அவரை காம்ப்ரமைஸ் பண்ணல, ஒண்ணும் பண்ணல. வெறும் சஹாபாக்கள் நடைமுறைகளையும் ஒழுக்கத்தையும் இபாதத்தையும் தக்குவாவையும் சகோதரத்துவத்தையும் அன்பா பண்பா இருக்கிறது இதெல்லாம் பாக்குறாரு. பார்த்து ஏன் நாம இந்த இஸ்லாத்தை ஏத்துக்கூடாது என்ற நிலையில் அந்த ஃபர்ராஜ் இப்னு ஹய்யான் ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. இந்த சஃபான் இப்னு தலைமையில போன வியாபார கூட்டம் அடி வாங்கின உடனே, இது மக்காவுக்கு செய்தி வந்த உடனே மக்கத்து மக்களுக்கு இன்னும் பயம் அதிகரிச்சிருது. ஆஹா, முகமது சல்லா இருக்கிற கோவம் இன்னும் அடங்கல, அவர் இனிமே நம்மள நிம்மதியா வாழ விட மாட்டாரு, நமக்கு முகமது சல்லா அலிஸ்லத்தின் அவர்கள் மூலமாக வரக்கூடிய தீங்குல இருந்து நம்மளால தப்பிக்கவே முடியாது. அதனால என்ன பண்றாங்கன்னா, அவர்களுக்கு முன்னால் அவள் ரெண்டே வழிதான், மக்கத்து மக்களுக்கு முன்னாடி இனி அவர் நிம்மதியா வாழ வேண்டும் என்றால் நமக்கு முன்னாடி ரெண்டே ரெண்டு பாதை இருக்குது. ஒன்னு, எல்லா மக்களும் மாதிரியும் நம்மளும் ரசூல் அவனு காம்ப்ரமைஸா போயிடுறது, காம்ப்ரமைஸா போயிடும். உங்களுக்கு நாங்கள் எந்த பிரச்சனையும் கிடையாது, அக்ரிமெண்ட் போட்டு ஒப்பந்தம் வரவே இருக்கிறாங்க. யார் காம்ப்ரமைஸா வரீங்களோ, ஒப்பந்தம் வரீங்களோ, நாங்க பாட்டு இங்களே பார்த்துட்டு இருப்போம். நாங்க மக்களுக்கு தாவா செய்வோம், இஸ்லாத்தை சொல்லுவோம், ஈமான் பக்கம் அழைப்போம், அவங்க இஸ்லாத்துக்கு வருவாங்க, அவங்களை தர்பியத்து படுத்துவோம், இது எங்களுடைய பணி. எங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தீங்கடா, நீ லக்கும் தீருக்கும் ஒழிய தீர், நீ உன் தெய்வத்தை வணங்கிக்க, உன் சிலையை வணங்கிக்க, எதாவது வணங்கிட்டு போய் எங்களை டிஸ்டர்ப் பண்ணாத, எங்களுடைய பணியை டிஸ்டர்ப் பண்ணாத, நமக்குள்ள அக்ரிமெண்ட் போடுக்கலாம். இந்த மாதிரி அக்ரிமெண்ட்டுக்கு ஒப்பந்தத்துக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எப்பொழுதும் வாசலை திறந்து வைத்திருந்தார்கள். அதனால இப்ப குறைஷிகளுக்கு முன்னால் உள்ள ரெண்டே ரெண்டு வழிதான், ஒன்னு அக்ரிமெண்ட் போட்டு ஒப்பந்தம் போட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பிரச்சனையிலே நம்ம தப்பிச்சுக்கணும், ரசூலுல்லாஹ் மூலமா அவருடைய பாதிப்புல நம்ம தப்பிச்சுக்கணும் ஒரு வழி, அல்லது எதிர்த்து சண்டையிட்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொலை பண்ணணும், தீத்து கட்டிடணும். இந்த ரெண்டே வழிதான் நமக்கு முன்னாடி இருக்குது. ஆனால் குறைஷிகளுடைய இயல்பு எதை தேர்ந்தெடுத்திருப்பாங்க, ரெண்டாவது தான் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து கழுத்துக்கு மேல வேலை செய்யாது, கழுத்துக்கு மேல வேலை செய்யாது. உடம்புனால வேலை செய்யும், நல்லா ஆக்ரோஷமா சண்டை போடுவான், பஸ்கி எடுப்பான், புஸ்கி எடுப்பான், எல்லாம் பண்ணுவான். ஆனா இதுக்கு மேல வேலை செய்யாது. நம்மள சில பேர் இருப்பான், அதாவது வெட்டுனா வெட்டிக்கலாம், கட்டுனா கட்டிடுவான், ஏன் வெட்டினா ஏன் கட்டினா அவனுக்கு தெரியாது. அதான் உடம்பு வேலைச்சியும் கை வேலைச்சியும் பலமா இருக்கும், கையெல்லாம் பலமா இருக்கும், ஆனா கழுத்துக்கு மேல என்ன ஆகாது, வேலை செய்யாது, எதுக்குன்னு சிந்திக்க தெரியாது. அந்த மாதிரி குறைஷிகள் முரட்டு பயல்களா இருந்ததுனால அவர்கள் இரண்டாவது வதையத்தை தேர்ந்தெடுத்தார்கள். மறுபடியும் சண்டை போடலாம், மறுபடியும் சண்டை போடலாம் அப்படிங்கிற தீர்மானத்துக்கு வந்தாங்க. அந்த தீர்மானத்தின்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி எதிர்க்கிறது அப்படின்னு சொல்லி அபு சுஃபியான், சஃப்வான் இப்னு உமையா, இக்ரிமா பின் அபி ஜஹல், அபு இஸ்ஸா, காலித் இப்னு வலீத், இவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க. இவங்க இப்ப அடுத்த ஜெனரேஷன், ஓல்டு ஜெனரேஷன் செத்து போச்சு, ஒரு பதில போல செத்து போயிட்டாங்க. இவங்க எல்லாம் நெக்ஸ்ட் ஜெனரேஷன், உமையாவுடைய மகன் சஃப்வான், இக்ரிமாவுடைய மகன் அபுஜஹல், இப்படி நாங்கள் அடுத்த ஜெனரேஷன் உருவாயிருக்குது. இவங்க எல்லாம் கொஞ்சம் யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்போ அபு சுஃபியான் சொல்றாரு, இதுக்கு ஒரு வழியே கிடையாது, இதுக்கு ஒரு வழியே கிடையாது, நம்ம முகமது அடிக்க தான் செய்யணும், மறுபடியும் தாக்கணும். ஏதோ பதில் பொருள் நம்ம கவனம் குறைவா இருந்தனால அடி வாங்கிட்டு வந்துட்டோம், இப்போ பலமான அடி கொடுப்போம், நம்ம தனியா போகக்கூடாது, அக்கம் பக்கத்து அரபுகள் கிராமத்து மக்களை கூட்டிக்கணும். அக்கப்பக்கத்து மக்களையும் கூட்டிக்கணும். கூட்டிட்டு போய் முகமது பலத்தை அடி கொடுத்தோம்டா, அந்த அடியில அவர் மீள்றதுக்கே பல வருஷம் ஆகணும், அந்த மாதிரி அடி கொடுப்போம். உடனே எல்லாரும் ஏத்துக்கிறாங்க. ஏத்த உடனே சரி என்ன பண்ணலாம், அபு இஸாங்கிற கவிஞனை கூப்பிடுறாங்க. இந்த அபு இஸா யார் அப்படின்னு சொன்னா, கவிதைகள் மூலமா ரசூலுல்லா இஸ்லாத்தை திட்டி காஃபிர்களை உசுப்பித்துறவன். ஐயா பத்ர் போர்ல கவி கைதியா மாட்டினான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அபு இஸாவை கூப்பிட்டு தவறுப்பா, நீ உன உயிரோட விட்டுறோம், உன்னை கொல்ல போறதில்ல, நீ பிணை தொகையும் தர வேண்டாம், எங்களை பிணை தொகையும் தர வேண்டாம், உன்னை விட்டுறோம், ஆனா நீ போய் இஸ்லாத்துக்கு எதிராக கவிதை ஏற்றக்கூடாது, நீ எல்லாத்தையும் கவிதை பாடிப்படி உசுப்பேற்றக்கூடாது, இந்த கண்டிஷன் படி எனக்கு வாக்குறுதி கொடுத்தனா உன விட்டுறேன். ஐயோ சாமி இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேயா அப்படின்னு சொல்லி கையில கால உளுந்து தப்பிச்சு வந்துட்டான். வந்த பிறகு அறிவு கட்டவன் மறுபடியும் தான் வேலையை ஆரம்பிச்சிட்டான். இந்த அபுஇஸா மறுபடியும் இந்த வேலையை ஆரம்பிச்சான். அந்த அபுஇஸாக்கு அபு சுஃபியன் என்ன பண்ணாரு, கொஞ்சம் பணத்தை கொடுத்து உன்னுடைய வேலை என்ன அப்படின்னு குறைசிகளை போய் உசுப்பேற்றணும், பதில் பொருள் அவங்க வாங்கின அடிய பிறகு ஞாபகப்படுத்தணும், உன் அப்பன் செத்தான் அறிவில்லையா, உன் பாட்டன் செத்தான் அறிவில்லையா, உன் அனந்தவிங்களா செத்தாங்க அறிவில்லையா, அவங்களை பழி வாங்க வேணாமா அப்படின்னு என்ன பண்ணி கவிதையா என்ன பண்ணி அவங்களை போய் உசுப்பேத்துன்னு சொன்ன உடனே, இந்த அபு இஸா என்ன பண்றான், அபு சுஃபியான் கொடுத்த பணத்தை ஆசைப்பட்டு ரசூலுல்லாஹி இஸ்லாத்துல கொடுத்த வாக்குறுதியை மீறி என்ன பண்ணா குரேஷியில உசுப்பேத்த ஆரம்பிச்சான். உசுப்பேத்த ஆரம்பிச்சோன்னு எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க, சரி அடுத்த போர், அடுத்து என்ன பண்ணலாம், போருக்கு கிளம்புவோம், மதினாவை தாக்கலாம். இங்க நல்லா பாருங்க, பெரும்பாலும் பெருமானா சல்லல்லாஹு பதில் போரா இருக்கட்டும், உஹுது போரா இருக்கட்டும், இது எல்லா போர்களும் அடுத்தடுத்து போர் வரும், எல்லா போர்களுமே பாருங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்துற தற்காப்பு போர்கள் தான். எதையுமே ரசூலுல்லாஹி வாழ்ந்தப்ப செய்யல, நபிசுல்லா வாழ்ந்தப்ப யாரும் அநியாயமா தாக்கல, யாரையும் அடிக்கல, எல்லாமே தற்காப்பு காட்டு தான் நபிசுல்லாஹி செஞ்சாங்க. அந்த மாதிரி போர் தான் உஹுது போறோம். குறைசிகள் சுமார் 3000 பேர் கொண்ட படை, பதில் பேருக்கு எவ்வளவு போறாங்க 1000 பேர், இப்ப வரும் 3 மடங்கு அதிகமா போறாங்க. அக்கத்து பக்கத்து குறைசிகள், சின்ன சின்ன கபிலாக்கள், காட்டருவிகள், கிராமத்துவாசிகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு 3000 பேர் அழைச்சுக்கிட்டு, சுமார் அந்த 3000 பேர்ல 200 குதிரை வீரர்கள், 700 கவச உடை அணிந்தவர்கள் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு, இந்த தடவை ஒரு ஸ்பெஷலா ஒரு ஏற்பாடு பண்றாங்க, என்னன்னா ஒரு 15 பொம்பளையும் கூட்டு போறாங்க. எதுக்குன்னு சொன்னா, இந்த பதில் பொருளா அந்த மாதிரி யாராவது ஓடி வந்தாங்கன்னா இந்த பொம்பளை நான் மானம் கட்டணும், அறிவிலையா போய் சண்டை போடு போ உணர்ச்சி வசப்படுத்துக்காண்டு இந்த மாதிரி தயாராகுது ரெடி ஆகுதுங்கிற கடிதத்தை அவசர அவசரமா எழுதி ஒரு தூதன் கொடுத்து அனுப்புறாங்க. அந்த தூதன் கொண்டு வந்து பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாளிகை ரதி அல்லாஹு அன்ஹு பக்கத்தில் இருக்கும்போது அதை கொடுக்கறாங்க. ரசூலுல்லாஹி படிக்க தெரியாது, காபுன் மாளிகை சொல்லி என்னன்னு படின்றாங்க. படிச்சா யார சொல்ல, அந்த மாதிரி 3000 பேர் கொண்ட படை, மிகப்பெரும் படை, 700 கவச உடை அணிந்த வீரர்கள், 200 குதிரை வீரர்கள், இவங்க பொம்பளையில் சேர்த்து வந்துட்டு இருக்கிறாங்க மதினா தாக்குறதுக்கு அப்படின்னு உடனே நபிசுல்லா அந்த காபுன் மாளிகை சொல்றாங்க, காபு என்கிட்ட சொன்ன இந்த செய்தி உனக்கு எனக்கு மூணாவது அல்லாஹ் தவிர யாரும் தெரிய வேண்டாம், யாரும் தெரிய வேணா ரகசியமா இருக்கட்டும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காத்தாங்க. காத்துட்டு சஹாபாக்களை கூப்பிட்டு ஒரு உயர்மட்ட குழு, அபூபக்கர் உமர் சாது பின் உபாதா, சாது பின் முஆது, இது அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் முக்கியமான சஹாபாக்களை கூப்பிட்டு அவசர ஆலோசனை பண்றாங்க, என்ன பண்ணலாம், மதினால உடனடியாக அவசர நிலை பிரகடனம், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வீட்டை சுத்தி கடுமையான பாதுகாப்பு, மதினாவை சுத்தி கடுமையான பாதுகாப்பு, என்ன பண்ணலாம். சஹாபாக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க ஏதோ ஒரு அசம்பாதம் நடக்க போகுது, ஏதோ ஒரு அசம்பாதம் நடக்க போகுது, ஆனா என்னன்னு ரசூலுல்லாஹி சொல்லல. அப்போ அவங்கள்ட்ட கூட்டு உயர்மட்ட குழு கூட அவசரமா ஆலோசனை பண்றாங்க, என்ன பண்ணலாம், இந்த மாதிரி குறைஷிகளுடைய படை வந்து 3000 பேர் கொண்ட படையோட நம்ம தாக்க வராங்களா, என்ன செய்யறது. அப்ப சஹாபாக்கள் ஒவ்வொருத்தரும் அபிப்ராயம் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அப்படின்னா, நம்ம மதினாலே தங்கிடுவோம், ஏத்தலாம் போட வேண்டாம், மதினா சுத்தி காவல் போட்டுருவோம், அவங்க மதினாவை தாக்குறதுக்கு வந்தாங்கன்னா நம்ம திருப்பி தாக்குவோம். நம்ம பதில்ல செஞ்ச மாதிரி என்ன பண்ணலாம், மதினாவுக்கு வெளியில போய் அவங்க சந்திக்க வேண்டாம், மதினாவுக்கு வெளியே போய் சந்திக்க வேண்டாம், மதினா உள்ளே உட்காந்துருப்போம், நம்முடைய ஊருக்கு பக்கத்துல வந்தாங்கன்னா, நம்முடைய பெண்களையோ குழந்தைகளையோ நம்ம ஊரையோ தாக்க வந்தாங்கன்னா நம்ம திருப்பி தாக்கலாம் அப்படின்னு ரசூலுல்லாஹி அபிப்பிராயப்பட்டாங்க. ஆனால் பல தரப்பட்ட சஹாபாக்களுடைய அபிப்பிராயம் இதுக்கு மாற்றமா இருந்துச்சு. பலதரப்பட்ட சஹாபா குறிப்பா ஹம்சா ரதி அல்லாஹு அன்ஹு யாரை சொல்லலாம், சான்ஸே கிடையாது போவோம், மறுபடியும் அவங்களுக்கு அடுத்த பாடம் கொடுப்போம். ஏன்னா ஹம்சா ரதி அல்லாஹு அன்ஹு பதில் பொருள் ஆட்டின பங்கு பெரும்பங்கு, அவனுக்கு முக்கியமான பங்கு. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹம்சா ரலியல்லாஹு அந்த ஆலோசனை நிராகரிக்க முடியல. அதே மாதிரி மத்த முஹாஜிர் சஹாபாக்கள் சொன்னாங்க, இல்ல யார சொல்லலாம் நம்ம போவோம், வெளியில போவோம், இல்லடா எதிரிகளுக்கு ஒரு தைரியம் வந்து நம்ம மேல. முகமது பாத்தீங்களா 1000 பேர் அடிச்சு வரத்தினாரு, ஆனா 3000 பேர் பைது மதினாக்களை உட்காந்துட்டார் அப்படின்னு. அதனால எப்ப எதிரிகள் வந்துட்டாங்களோ நம்ம வழியிலே போய் அவங்களை எதிர்கொள்வோம் அப்படின்ற உடனே அன்சாரி சஹாபிகள் சொல்றாங்க, யார சொல்ல வேண்டாம், இங்கே இருப்போம், பதினால இருப்போம். ஏன்னா அன்சாரி சாபிக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி கவலை, நம்மள அடைகள் கொடுத்து கொடுத்துருக்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆபத்து வந்துடக்கூடாது அந்த அச்சத்தை வச்சுட்டாங்க. இல்லையா ரசூல மதினாலே இருப்போம், எது வந்தாலும் மதினாக்கு வந்தா பாத்துக்கலாம், வெளியே போக வேண்டாம் அப்படின்னு. இப்படி சஹாபாக்கள் மாறுபட்ட கருத்தா இருக்கும் பொழுது பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வீட்டுக்குள்ள போறாங்க. போன உடனே ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு பண்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவச ஆடை எடுத்து ரசூலுக்கு மாட்டி விட்டுறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலப்பா எடுத்து கட்டி விட்டுறாங்க. கட்டி கட்டின உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாள்கள் எல்லா ஆயுதங்களும் எடுத்துட்டு வீட்டுல இருந்து வெளியே வர்றாங்க. வெளியே வந்து பார்த்த உடனே சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சாத் இப்னு முஆத் உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரெண்டு பேரும் சொல்றாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இல்ல நீங்க செஞ்சது பெரிய தப்பு, இது நீங்க வந்து ரசூலுல்லாஹி வந்து ரொம்ப வற்புறுத்துறீங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுயமா முடிவெடுக்க விடுங்க, நம்ம மதினா விட்டு வெளியே போலாமா இல்ல மதினாக்குள்ளே இருக்கலாமா அப்படிங்கிறது நபி ஸல்லல்லாஹு சுயமா முடிவெடுக்க விடுங்க, நீங்க வந்து ரசூலுல்லாஹ் வற்புறுத்தாதீங்க அப்படின்றாங்க. உடனே அவங்க ரெண்டு பேரும் சொல்லிடுறாங்க, அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு யார ரசூலுல்லாஹ் எங்க மேல இந்த தப்பு கிடையாது, நாங்க ஆர்வத்துல செஞ்சிட்டோம், ஆனா நீங்க சொந்தமா முடிவெடுங்க, எங்களுக்காக வேண்டிய எங்க நட்புக்காக வேண்டிய நீங்க முடிவெடுக்காதீங்க, நீங்க சொந்தமா முடிவெடுங்க, நம்ம மதினாலேயே இருக்கலாம்னு முடிவு பண்ண மதினாலே முடிவு இருந்துடலாம், எங்களுக்கு எந்த ஆட்சேபனை இல்லைன்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்ல ஒரு நபிக்கு அழகல்ல, ஒரு நபி கவச உடையையும் போர் ஆயுதங்களையும் தரித்து விட்டால் அதற்கு பிறகு எதிரிகளுக்கும் அவருக்கும் மத்தியில் அல்லாஹ் தீர்ப்பளிக்கும் வரை அந்த ஆடைகளை கழற்றுவது நபிக்கு அழகல்ல. ஆனா என்ன பண்ற ஆல்ரெடி கவச உடையில போட்ட, அதனால நம்ம அதிலாக வெளியில போட்டுருவோம், போய் கிளம்பி முகத்துல போய் தங்குவோம் அப்படின்னு சொல்லி பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே இப்ப அப்துல்லாஹி இப்னு உபை அவன் என்ன பண்றான், அவன் அந்த மசூரால கலந்துக்கிறான், யார் முனாஃபிக்குடைய தலைவன் தான் இல்லையா, அவன் என்ன பண்றான், அவனுக்கு ஆசை எப்படி வெளியே போயிடாது, யாரில் யார சொல்ல இல்ல நீங்க சொல்றது கரெக்ட், மதினாலே இருந்துடலாம், ஏன்னா அவனுக்கு கோலத்தனம், நம்ம வெளியே போனோம்னாக்க அவன் உயிருக்கு இருப்பா ஆபத்து வந்துடும் சொல்லி மதினாலே இருந்துருவாங்க. கடைசியில் ரசூல் நம்ம முடிவு பண்றாங்க, இல்ல மதினாக்கு வெளியே போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி சஹாபாக்கள் அழைச்சிக்கிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமார் சஹாபாக்கள் 1000 பேர், அவங்க எதிரிகள் 3000 பேர், சஹாபாக்கள் எத்தனை பேர், 1000 பேர் அழைச்சிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளம்புறாங்க. வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுறாங்க, ஜும்மா தொழுது முடிச்சோன்னா சஹாபாக்களுக்கு உற்சாகம் ஊட்டக்கூடிய விதத்தில் அல்லாவுடைய பாதையில ஜிஹாத் செய்யறது, ஷஹீதாகிறது, அல்லாவுடைய பாதையில போரிடுவது, இதனுடைய மகத்துவத்தையும் அருமையில சுகதாக்களுக்கு அல்லா தரக்கூடிய சிறப்பு, அல்லா தரக்கூடிய அந்தஸ்து, இதெல்லாம் சஹாபாக்களுக்கு ஆர்வம் மூட்டி அச்சம் மூட்டி எச்சரிக்கை செஞ்சு சஹாபாக்கள் ஆர்வம் மூட்டி பயன் பண்றாங்க. அசரும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மதினால தொழுறாங்க, வெள்ளிக்கிழமை அசர் தொழுதுட்டு சஹாபாக்களோட புறப்படுறாங்க ஓஹதுக்கு. ஓஹதுங்கிறது பத்ர் மாதிரி ரொம்ப 100 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் இல்ல, 3 கிலோமீட்டர் தான், 3-4 கிலோமீட்டர். நீங்க இப்போ மசீத் நபி வெளியே பாத்தீங்கன்னா இதுல ஓஹது மலை தெரியும், மசீத் நபி வெளியே பாத்தீங்கன்னா ஏத்தாப்ல 3 கிலோமீட்டர்ல ஓது மலை தெரியும். அப்ப அந்த 3 கிலோமீட்டர் ஓது ரசூலுல்லாஹ் புறப்படலாம்னு சொல்லிட்டு 1000 பேர் உண்ட போறையில போட்டாங்க. புறப்பட்டு கொஞ்ச நேரத்துல எதிரிகள் வந்து அதுக்கு முன்னாடியே ஓது மலைகிட்ட தங்கிட்டாங்க. 3000 பேர் கொண்ட படை ஓது மலைகிட்ட தங்கிட்டாங்க. நபிசுல்லா பாக்குறாங்க, எதிரிகள் நல்லா தெரியுறாங்க, எதிரிகள் இவங்க கண்ணுக்கு நல்லா தெரியுறாங்க, எதிரிகள் இவங்களை பாக்குறாங்க, இவங்க எதிரிகளை பாக்குறாங்க. இந்த நேரத்தில் அந்த அப்துல்லா இப்னு உபை என்ன பண்ணா அப்படின்னு சொன்னா, இல்ல இல்ல நீங்க எங்களுடைய அபிப்பிராயத்தை கேட்கல, அதனால நாங்க வந்து ஜிஹாசிய வரல, நாங்க மதினா திரும்ப போறோம் அப்படின்றா. ஏன்னா அந்த ராசுகளுக்கு என்ன நோக்கம் அப்படின்னு சொன்னா, அதாவது வரலன்னு சொன்னா மதினாலே வராம இருந்திருக்கலாம், இது வரைக்கும் வந்து எதிரிகள் பார்க்கிற தூரத்துல வந்து கலைஞ்சு போற நோக்கம் என்னன்னு சொன்னா, அப்ப எதிரிகளுக்கு தெரியணும் பத்தி அவங்களுக்குள்ளே சலசல வாய்ப்பு பெருமண்ட படம் திரும்பி போயிடுச்சு அப்படின்னு எதிரிகளுக்கு ஒரு தைரியம் வரணும், அப்படின்னா முஸ்லீம்களை எதிரிகளுக்கு தைரியம் வரணும் அப்படின்னு பிளான் பண்ணி என்ன பண்ணா, எதிரிகள் பார்க்கிற தூரத்துக்கு வந்த பிறகு யார சொல்ல நான் கிளம்புறேன், சஹாபாக்கள் எவ்வளவு பேர் கெஞ்சுறாங்க, குறிப்பா சாது மணல் ஹராம் ரதியல்லாஹு தஆலா கெஞ்சுறாங்க, இந்த மாதிரி அப்துல்லா நீ பண்றது கொஞ்சம் சரியில்லை, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இக்கட்டான நிலைமை இருக்கிறாங்க, இந்த மாதிரி நேரத்தில் விட்டு போறது முறையா, இந்த மாதிரி எதிரிகள் பார்த்துட்டு இருக்காங்க எவ்வளவு கெஞ்சுறாங்க. அப்துல்லா என்ன சொல்றா, நீங்க ஜிஹாத் செய்ய வந்திருக்கீங்க, தற்கொலை பண்றதுக்கான வந்திருக்கீங்க, எல்லாரும் சாவரத்துக்கான எதிரி இப்ப 3000 பேர் இருக்கிறான், நீங்க 1000 பேர் உட்காந்துக்கிட்டு தற்கொலை பண்ணி சாவரத்துக்கான வந்திருக்கீங்க, நாங்க எதுக்கு தற்கொலை பண்ணணும் அப்படின்னு இந்த முனாஃபிக் என்ன பண்ணா, யார் யாரெல்லாம் கொஞ்சம் ஹைக்கி இருக்கிறாங்களோ அந்த மாதிரி முனாஃபிக்கள் 300 பேர் கூட்டிட்டு போயிட்டான். இப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எத்தனை பேர் தான் இருக்கிறாங்க, வெறும் 700 பேர் தான் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி அல்லாஹ் மேல தவக்கல் வச்சு போனா போறோம், நம்ம அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சு போரிடுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைகளை தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆடைகளை தயார் பண்ணி அதாவது ரொம்ப அதாவது உபது போடுறதா பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய போர் நுணுக்கத்தை காட்டினாங்க. தன்னுடைய ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒரு அழகான நபி மட்டுமல்ல, ஒரு ஆன்மீகவாதி மட்டுமல்ல, அவர் தலை சிறந்த முஜாஹித், ஒரு அற்புதமான போராளி அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினாங்க, நிரூபிச்சாங்க. அழகா அதுக்கு தலை படைகளை தனித்தனியா பிரிச்சு அதற்கு ஏத்த மாதிரி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அமீர்களை போட்டாங்க. முஹாஜிர்களுடைய படைக்கு அதற்கு முஸாப் இப்னு உமையர் ரழியல்லாஹு அன்ஹு அமீரா நியமிச்சு அவங்க கையில கொடியை கொடுத்தாங்க. அதே மாதிரி அன்சாரிகளுடைய படைக்கு அதற்கு உஸைத் இப்னு ஹுதைர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க கையில கொடியை கொடுத்தாங்க. நீங்க ரெண்டு பேரும் அமீரா இருந்து கொடியை பிடிச்சு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி. இந்த நேரத்தில் பார்த்தா உஹது போருக்கு நிறைய சின்ன சின்ன பிள்ளைங்களாம் வந்திருக்காங்க. அப்துல்லா இப்னு உமர், அப்துல்லா இப்னு மசூது, சமரத் இப்னு ஜுந்துப், இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்களும் நிறைய வந்திருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன பசங்களாம் கூப்பிட்டு, வா வா நீங்களாம் கிளம்பு, நீங்களாம் ஜிஹாது வயசு வரல, போ நீ கிளம்பு, ஊரு கிளம்பு அப்படின்ட்டாங்க. ஒரு சில பசங்க கிளம்பிட்டாங்க. ஆனா சில பிள்ளைகள் நம்ம அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிஹாத் செய்ய போறாங்க, நம்ம திரும்பி போறதா, நம்ம திரும்பி போக கூடாது அப்படின்னு என்ன பண்றாங்க. அதுல ஒருத்தர் ராஃபி இப்னு கதீஜ் ரழியல்லாஹு அன்ஹு சஹாபி. இவர் சின்ன வயசா இருந்தா கூட பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்ல பிரகாத்திரமா இருப்பாரு, நல்ல பெரிய பிள்ளை மாதிரி இருப்பாரு. அதே தான் வில்லு எறிதல் ரொம்ப திறமையான ஆளு. ராஃபி இப்னு கதீஜ் ரழியல்லாஹு அன்ஹு வில்லு எறிதல் ரொம்ப திறமையான ஆளு. அதனால ராஃபி இப்னு கதீஜ் ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் செலக்ட் பண்ணிட்டாங்க. சரிப்பா நீ இருப்பா, நீ பாக்குறது கொஞ்சம் பெரிய பிள்ளையா இருக்கிற, அதே தான் வில்லு எறிதல் திறமையான ஆளுங்கிறதுனால ராஃபி இப்னு கதீஜ் ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் செலக்ட் பண்ணிட்டாங்க. செலக்ட் பண்ண உடனே அதே வயசுள்ள ஆள் தான் சமரத் இப்னு ஜுந்துப், அதே வயசுள்ள ஆள் தான், ஆனால் பார்க்கறதுக்கு ஒல்லியா இருந்தாரு ரசூலுல்லாஹ். அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இந்த சமரத் இப்னு ஜுந்துப்புக்கு கோபம் தாங்க முடியல. ஏன் வயசு அவரும் மட்டும் சேர்த்துக்கிட்டு என்ன நேரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாரு சமரத் ஜுந்துப். யார சொல்ல இதுன்னா அநியாயம், ஏன் வயசு தான் அவருக்கு ராஃபி இப்னு கதீஜுக்கு, நீங்க அவரை சேர்த்துக்கிட்டீங்க, அவரே வயசு என்ன சேர்த்துக்க மாட்டேங்கிறீங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இல்லப்பா, அவர் வந்து பாக்குறதுக்கு நல்ல திராத்திரமா இருக்கிறாரு, ரெண்டாவது வில்லு எழுதி ரொம்ப திறமையான ஆளு, அதனால நான் அவரை சேர்த்த அப்படின்னா நான் மட்டும் மட்டும் நினைச்சிக்கலா, எங்க ரெண்டு பேரும் ஒத்தையில சண்டை விட்டு பாருங்க, நான் ஜெயிக்கலாம் இல்லையா பாருங்க, ராஃபி இப்னு கதீஜோட சண்டை விட்டு பாருங்க, ஜெயிக்கணும் இல்லையா பாருங்க அப்படின்னாங்க. ஓகே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரிப்பா நாளை காலையில் உங்க ரெண்டு பேரும் சண்டை, யார் ஜெயிக்கணும் அவங்க சேர்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. உடனே இந்த ராஃபி இந்த சமரத் இப்னு ஜுந்துப் என்ன பண்ணாங்க, ராஃபி இப்னு கதீஜ போனாங்க. இந்த மாதிரி ராஃபி ஒன்னு ரசூலா செலக்ட் பண்ணிட்டாங்க, ஒன்னு ரசூலா செலக்ட் பண்ணிட்டாங்க, நீ தோத்தாலும் கண்டிப்பா செலக்ட் ஆயிடுவேன், ஆனா அப்படி இல்ல நான் ஜெயிச்சா தான் செலக்ட் ஆகணும். செட்டிங் பண்ணாங்க, செட்டிங் பண்ணாங்க, எப்படி நீ வந்து எப்படி ரசூலுல்லாஹ் செலக்ட் ஆயிட்ட, நீ ஒரு கால் என் கூட மல்யுத்தத்தை தோத்துட்டாலும் நீ நல்ல திரகத்திரமா இருக்க, அம்பேர் இதுல திறமையான ஆளுங்கிறதுனால உன்னை ரசூலுல்லாஹ் செலக்ட் பண்ணுவாங்க, ஆனா நான் தோத்துட்டனாக்க காணா போயிடுவேன், அதனால நீ தோக்குற மாதிரி நடிச்சிரு. இப்படி போர் படை புறப்பட்டு பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திட்டமிட்டபடி ஓது பலைக்கு வந்து ஓது கிட்ட வந்துட்டாங்க. அங்கே எதிரில எதிரிகளுடைய படையை பார்த்தோம் அப்படின்னு அதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணாங்க, போர் படையை வந்து ரொம்ப அழகா அமைச்சாங்க. எப்படி அந்த உஹது மலைக்கு நீங்க நேர்ல போய் இன்ஷா உஹது மலைக்கு போனா தெரியும், நம்ம ஆஜிகளை உஹது மலைக்கு கூட்டிட்டு போகும்போது அந்த இடத்துல நேரடியே காட்டி சொல்லுவோம், இந்த மாதிரி இந்த இடம் அப்படின்னு சொல்லி. அந்த ரெண்டு மலைக்கு முதல்ல சின்ன பள்ளத்தாக்கு வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணாங்க, அந்த பள்ளத்தாக்கு மேல அப்துல்லா இப்னு ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹு தலைமையில ஒரு 50 பேர் கொண்ட படையை நிக்க வச்சாங்க. நிக்க வச்சு என்ன சொன்னாங்க, நீங்க உங்களுடைய வேலை என்னன்னு சொன்னா எதிரிகள் பின்பக்கத்திலையும் தாக்கிட கூடாது. ரசூலுல்லாஹ் ரொம்ப அழகா பிளான் பண்ணாங்க, எதிரிகள் பின்பக்கத்திலையும் தாக்கிட கூடாது, அதனால உங்களுடைய வேலை என்னன்னு சொன்னா அந்த உஹது மலைக்கு அந்த பள்ளத்தாக்கு மேல நின்றுகிட்டு அந்த பக்கம் கண்காணிக்கணும், இந்த பக்கம் கண்காணிக்கணும், எங்களையும் கண்காணிக்கணும், எதிரிகள் வர்றாங்களோ அந்த பக்கம் பின்பக்கம் கண்காணிக்கணும் சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நாங்கள் செத்து ஜனாசா அதாவது மையத்தாக விழுந்து எங்களுடைய பிணங்களை கழுகுகள் வந்து கொத்தி தின்றாலும் நீங்கள் கீழே இறங்கக்கூடாது. அதே நேரத்தில் எதிரிகள் கொல்லப்பட்டு ஜனாசாவா கிடந்து அவங்களுடைய பிணங்களுக்கு மேல நாங்கள் ஏறி நடப்பதை நீங்கள் பார்த்தாலும் நீங்க கீழே இறங்கக்கூடாது. அதான் என்னுடைய மறு உத்தரவு வரும் வரைக்கும் ரசூலுல்லாஹ் ரொம்ப தெளிவா சொன்னாங்க, என்னுடைய மறு உத்தரவு வர வரைக்கும் எந்த நாங்களாம் ஷஹீதாகி எங்க ஜனாசாவை பிணந்தி நீ கழுகுகள் திங்கிறத பார்த்தா கூட நீங்க இறங்கி வரக்கூடாது, அல்லது எதிரிகள்லாம் செத்து மடிஞ்சு அவங்களுடைய பிணத்துக்கு மேல நாங்க ஏறி நடந்து போறதை நீங்க பார்த்தாலும் திரும்பி வரக்கூடாது, என்னுடைய மறு உத்தரவு வரும் வரைக்கும் அப்படின்னு சொல்லி அப்துல்லா இப்னு ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹு தலைமையில ஒரு 50 பேர் கொண்ட ஒரு படை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நிக்க வச்சாங்க பள்ளத்தாக்குல. நிக்க வச்சுட்டு அடுத்து பார்த்தா எதிரிகள் ரெண்டு பக்கமா நிக்கிறாங்க, ஒரு பக்கம் குதிரைப்படை, ஒரு பக்கம் வில்லறிதல் திறமையான படை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு ஏத்தவாறு என்ன பண்ணாங்க, வலது பக்கத்தில் இருக்கிற படைக்கு ஹஜ்ரத் வலது பக்கத்துல இருக்கிற படை ஹாலித் இப்னு வலீத் தலைமையில் நிக்குது ரெடியா. ஹாலித் இப்னு வலீத் வந்து நல்ல திறமையான வீரர், பெரிய பலசாலி திறமையான வீரர். பின்னாடி அவருக்கு ரசூல் என்ன பேர் வச்சாங்க, இஸ்லாத்தை ஏத்துக்க பிறகு சைஃபுல்லான்னு பேர் வச்சாங்க, அல்லாஹ்வுடைய வாள்னு பேர் வச்சாங்க. அவ்வளவு ஒரு திறமையான ஒரு வீரரான சஹாபி. ஆனா அந்த ஒரு பொருள் இஸ்லாத்தை ஏத்துக்கல, அவரு ஒரு பொருள் காஃபிரா தான் இருக்கிறாரு. இந்த நேரத்தில் ஹாலித் இப்னு வலீத் தலைமையில தான் குதிரைப்படை நிக்குது. அந்த ஹாலித் இப்னு வலீத் தலைமையில் நிற்கிற குதிரைப்படையை எதிர்கொள்வதற்கு சமாளிப்பதற்கு முன்வீர் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அழகா நியமிச்சாங்க. வலது பக்கத்தில் உள்ளது நீங்க கவனிச்சுக்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா இவர் குதிரைப்படையில் ரொம்ப திறமையான முன்வீர் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா. அதே மாதிரி இடது பக்கம் இக்ரிமா இப்னு அபீ ஜஹல் தலைமையில் குரூப் நிக்குது. அபூ ஜஹலுடைய மகன் இக்ரிமா தலைமையில வில்லறியில திறமையான கூட்டம் நிக்குது. அந்த வில்லறிய கூடிய கூட்டத்துக்கு ஹஜரத் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா தலைமையை நியமிச்சாங்க. ஏன்னா ஹம்சா ஏற்கனவே வேட்டையாடுறவங்க, வில்லது ரொம்ப திறமையான ஆளு, ரொம்ப வீரமான ஆளு. அவங்க தலைமையில் ஆள் நியமிச்சாங்க. நடுவில் வரக்கூடிய கூட்டத்துக்கு பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமி அத்தா கூட பிறந்த மாமி சஃபியா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய மகன் ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு. ரசூலுக்கு மாமி மகன் மச்சான் ஜுபைர் இப்னு அவ்வாம். அந்த ஜுபைர் இப்னு அவ்வாம் அவங்களும் ரொம்ப திறமைசால் கடுமையான சிங்கம் என்று போட்டப்படுறவங்க. அவங்க நீங்க நடுவில் உள்ளவங்க பாத்துக்கணும்னு சொல்லி பெருமானா சல்லல்லாஹு ரொம்ப அழகா பிளான் பண்ணி திட்டங்கள் போட்டு வகுத்து கொடுத்தாங்க எதிரிகளை எப்படி சமாளிக்கணும்னு சொல்லி. இந்த நேரத்தில் காலையில சனிக்கிழமை காலையில போர் ஆரம்பிக்கும் போது அதுக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, சஹாபாக்கள் கூட உற்சாகம் படுத்தி என்ன பண்ணாங்க, தன்னிடத்தில் இருந்த நல்ல கூர்மையான வாள் சொன்னாங்க, இந்த வாளை யார் பரிசாக பெற்று நாளைக்கு இதனுடைய இந்த வாளுக்குரிய கடமையை நிறைவேற்றுபவர் யார், இந்த வாளுக்குரிய இது என்னுடைய வாள் சொந்த வாள், இந்த வாளுக்குரிய கடமை நிறைவேற்றுவது யார் அப்படின்னு உடனே சஹாபாக்களுக்கு ஆர்வம் பொங்கிட்டு வந்துச்சு. ஆ ரசூலுல்லாஹ் வாள் நமக்கா, நபிசுல்லாஹ் நமக்கு தந்து அதனுடைய கடமை நிறைவேற்றணுமா அப்படின்ற உடனே ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹு ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு ஹம்சா ரலியல்லாஹு எல்லாரும் போட்டி போடுறாங்க, யார சொல்ல எனக்கு தாங்க எனக்கு தாங்க. அப்போ இப்னு துகன்னா ரலியல்லாஹு தஆலா சஹாபி எழுந்தாங்க. எழுந்துக்கனா யார சொல்லலாம், சரி இந்த வாளுடைய கடமை நிறைவேற்றுங்கிறீங்களே இதனுடைய கடமை என்ன அப்படின்னாங்க. நபிசுல்லாஹ் சொன்னாங்க, இதனுடைய கடமை இந்த வாளை யார் ஏந்திக்கிறாரோ அவர் ஷஹீதாகும் வரை எதிரிகளை எடுத்து போராடிக்கிட்டே இருக்கணும், எதிரிகளை வெட்டணும், அதான் இந்த வாழக்கூடிய கடமை, யார சொல்ல என்ன கொடுங்க அது அப்படின்ட்டு. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழை கொடுத்துட்டாங்க. அவர் இப்னு துகனா ரலியல்லாஹு தஆலா கையில கொடுத்தவன அந்த வாழை வாங்கிக்கிட்டு அவர் இப்னு துகனா ரலியல்லாஹு தஆலா வந்து நல்ல வீரர். அவர் என்ன பண்ணுவார்னா போர்க்களத்துல கருப்பு தலைப்பாத்திக்கு அணிஞ்சிட்டா முடிஞ்சு போச்சு, இது செவப்பு தலைப்பாத்திக்கு அணிஞ்சிட்டா முடிஞ்சு போச்சு. ஆஹா இப்னு துகனாவுக்கு ஜோஷ் வந்துருச்சு, வேகம் வந்துருச்சு, இனி விட்டு யாரும் விட விட்டு வைக்க மாட்டாரு அப்படின்னு எல்லாருமே நினைப்பாங்க. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாளை கையில வாங்கிட்டு தன்னுடைய வழமையான சிகப்பு தலைப்பாத்தி கட்டிக்கிட்டு அப்படியே போர்க்களத்துல நெஞ்சு நிமித்தி நடக்கிறாரு. இப்படி நெஞ்சு நிமித்தி நடக்கிறாரு. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அந்த நடையை பார்த்து சொன்னாங்க, இந்த நடை அல்லாஹ்வால் வெறுக்கப்பட்ட நடை, ஆனால் போர்க்களத்திலே தவிர போர்க்களத்தில் எதிரியை மிரட்டுறதுக்காக என்ன பண்ணலாம், எதிரி பயமுறுத்துக்காண்டி அப்படி நெஞ்சு நிமித்தி நடக்கலாம், ஆனால் சாதாரண இடத்துல இந்த நடை அல்லாஹ்வால் வெறுக்கப்பட்ட நடை. சில பேர் பாத்துறீங்களா நடக்கிற நடைய சாதாரணமா யார் அடிக்க போறான்னு தெரியாது, சாதாரண பள்ளிவாசல் வரும்பொழுது ஏன்னா அல்லாவோட சண்டை போடுற மாதிரி அப்படின்ட்டு வருவாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது திமிர் பிடித்த நடை, ஆணவ நடை, இந்த நடை அல்லாஹ் வெறுக்கிறான், ஆ போர்க்களத்திலே அல்லாஹ் சந்தோஷப்படுறான் அந்த நடையை பார்த்து. அந்த நடை நடந்தா யார் இப்படி துகனா ரலியல்லாஹு தஆலா அப்படி கையில வாளை ஏந்திக்கிட்டு நெஞ்சு நிமித்திக்கிட்டு எதிரி பார்த்தாலே பயப்படுற மாதிரி அப்படி பார்வையெல்லாம் அப்படி வச்சுட்டு அப்படி மறந்து பார்த்தோன்னு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இந்த நடை நல்ல நடை இப்போர்க்காலத்துல, ஆனால் மற்ற நேரங்களில் அல்லாஹ்வால் வெறுக்கப்பட்ட நடை அப்படின்னாங்க. அந்த மாதிரியே இப்படி துகனா ரலியல்லாஹு தஆலா பண்ணாங்க. அந்த போர்ல கிட்டத்தட்ட குறைஷிகள் 30-40 பேர் வெட்டி மாச்சாங்க, வெட்டி மாச்சாங்க. கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, அங்க ஒரு ஆள் நின்று தலப்பை கட்டிக்கிட்டு எதிரிகளை உசு பேத்துறான், ஏய் போ முன்னாடி போ பின்னாடி வா அப்படின்னு உசு பேத்திக்கலாம். ஒரு எதிரி இவன் பார்த்தாங்க இப்படி தோணாமோ இவன் ரொம்ப ஓவரா பேசிக்கலாம் சொல்லிட்டு பண்ணாங்க. அவனை போய் வெட்டுறதுக்காண்டி ஓங்கி தலையை தூக்கினாங்க. திரும்பி பார்த்தா பொம்பளை, திரும்பி பார்த்தா பொம்பளை, யாரும் பார்த்தா ஹிந்தா, அவன் தலப்பா கடிதம் என்ன பண்றா எல்லாத்தையும் உசு பேத்தி நிக்கிறா, சண்டை போடு சண்டை போடுன்னு. அவர் திரும்பி பார்த்தனா இப்படி தோணா வாழ்வா ஆன அலர்னா போர்க்காலத்துல இப்படி தோணா பார்த்தாங்க, ஒரு பொம்பளையை வெட்டி ரசூலுல்லாஹ்வுடைய வாள் அசிங்கமா கூடாதுன்னு சொல்லி அப்படி திரும்பி வந்துட்டாங்க. அந்த நேரத்தில் மட்டும் இப்னு துகனா ரலியல்லாஹு தஆலா ஹிந்தாவை கொன்றிருந்தாங்கடா, அந்த ஹிந்தா யாரை கொண்டிருக்க முடியாது, ஹம்சா ரலியல்லாஹு தஆலா கொண்டிருக்க முடியாது. ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய நாட்டம், ஹிந்தா உயிரோடு இருக்கணுங்கிறது அல்லாஹ்வுடைய நாட்டம், ஹம்சா ரலியல்லாஹு ஷஹீதானது அல்லாஹ் நாட்டம். ஆனால் இப்னு துகனா ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாளுக்கு களங்கம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க அந்த ஹிந்தாவை கொல்லாம ஆக்குனது, கொல்லாம விட்டது. என்ன ஆயிடுச்சு, ரெண்டு பேர் சொர்க்கத்துக்கு போக காரணம் ஆயிடுச்சு. யார் ரெண்டு பேரு, ஒன்னு ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு இன்னொன்னு ஹிந்தா. அந்த மூணு பின்னாடி இஸ்லாத்தை எதிர்த்தால அவளும் இஸ்லாத்துக்கு, அவளும் சொர்க்கத்துக்கு போயிட்டா. அவங்க வெட்டிருந்தானா இந்த எங்க போயிருப்பா? நரகத்துக்கு போயிருப்பா. அந்த வகையில இப்னு தோஹா ரழியல்லாஹுத்தால அந்த ஹிந்தாவை வெட்டாம விட்டாங்க. இது முஸ்லீம்களுடைய படை அமைப்பு, அந்த பக்கம் எதிரிகளுடைய படை அமைப்பு, அவங்களும் பக்காவ படம் செட்டில் பண்ணி வச்சிருக்காங்க. எந்த அப்துத்தார் கேள்விப்பட்டிருக்கோம், அப்து முனாஃபு அப்துத்தார் குறைசிகள் காலத்துல அந்த அப்துத்தாருடைய பரம்பரையில் வந்தவங்கதான் நாங்களும் அந்த காலத்துல இருந்து கொடியை பிடிப்போம் அப்படின்னு என்ன பண்றோம், அவங்கள்ட்ட கொடியை கொடுத்துறாங்க. கொடுத்தவன அபு சுஃபியான் அப்துத்தார பதில் பொருள் உங்கள்ட்ட தான் கொடியை கொடுத்தோம், பதில் போல உங்கள்ட்ட கொடியை கொடுத்தோம். என்னாச்சு பாத்தீங்கல்ல, அதனால கொடிதான் வந்து ஒரு படைக்கு வந்து ரொம்ப முக்கியம். அதனால நீங்க கொடிய கடைசி வரைக்கும் தாங்க முடியும்னு சொன்னா புடிங்க, இல்லையா பேசாம எங்கிட்ட கொடுத்து நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற அந்த அப்துத்தார் கோத்திரம் கடுமையான வந்து சீக்கோவம், யார பார்த்து தலஹாபின் அபு அப்துல்லா தலஹாபின் அபிய தலஹா என்ன பண்ண, யார பார்த்து இந்த வாரம் சொன்ன போன பார், எங்க உயிரே போனாலும் சரி கொடியை காப்பாத்தோம் பார் அப்படின்னு என்ன பண்ணா சவால் விட்டு வந்தான். அந்த மாதிரியே ஒது பொருள் அந்த அப்துத்தார் குடும்பத்தை சார்ந்த 11 பேர் தான் அப்ப உயிரோடவே இருந்தான். அந்த 11 பேரும் கொடியை காப்பாத்துல செத்து போயிட்டாங்க, எல்லாம் கொடிகாத்த கும்பலாயிட்டாங்க. எப்படி சித்தான் பாருங்க, முதல்ல அப்துத்தாரில் உள்ள என்ன பண்ணான், ஆரம்பிச்சா தல்ஹாபின் உபைதுல்லா அவன் தான் நம்ம கொடியை தூக்கிட்டு முன்னாடி வந்தான், குதிரை மேல ஏறி வர்றான், குதிரை மேல ஏறி அந்த கொடியை பிடிச்சிட்டு கம்பீரமா வர்றான். நபிசுல்லாஹி பாக்கறாங்க இவனை யார் கொல்ல போறான் தெரியலையே யோசிக்கிறாங்க. டக்குனு சுபேர் உள்ள அவ்வாமர்கள் என்ன பண்ணாங்க, ஓடி போய் ஏறி குதிரை மேல இவங்க உட்காந்துட்டாங்க, அவன் உட்காந்துட்டு குதிரை மேல இவங்க உட்காந்துட்டாங்க, உட்காந்துட்டு குதிரை மேல ரெண்டு உட்காந்து சண்டை ரெண்டு பேருக்கும். கொஞ்ச நேரத்துல தலஹாவுடைய தலைக்கீழ உழுந்துருச்சு, தலஹாவுடைய தலைக்கீழ உழுந்த உடனே அடுத்த அந்த கொடியை வந்து இருந்தா தலஹாவுடைய தம்பி உஸ்மான் இப்னு அபி தல்ஹா அவன் உடைய பிடிச்சான், அவன் என்ன பண்ணான் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு க்ளோஸ் பண்ணாங்க. இப்படி மாறி 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 ஒரு 10 பேர் அந்த குடும்பத்துல முடிஞ்சு போச்சு கதை. முடிஞ்சவன சகோதரர்களே, போர்க்களம் ரொம்ப வேகமா ஆக்ரோஷம் நடக்குது, போர்க்களம் ஆக்ரோஷமா நடக்குது. எந்த அளவுக்குன்னு சொன்னா அதுல வஹ்ஷி என்ற ஒரு அடிமையை, வஹ்ஷி என்ற ஒரு அடிமையை, இவர் யார் அப்படின்னு சொன்னா வஹ்ஷி ஜுபைர் இப்னு முத்தைம் என்பவருடைய அடிமை. இவர் வந்து கடுமையான ஒரு காட்டரவி, கடுமையான ஒரு முரட்டு குணம் உள்ளவர். இந்த வஹ்ஷி என்ன பண்றான், ஜுபைர் இப்னு முத்தைம் என்ன சொல்றான், இந்த பாரு எங்க பத்ர் போர்ல வந்து எங்க அப்பா வந்து முகமது கொலை பண்ணிட்டாரு, அதனால ஹம்சா கொலை பண்ணிட்டாங்க, அதனால இந்த போர்ல நீ ஹம்சாவை கொலை பண்ணணும், ஹம்சாவை கொலை பண்ணணும், உனக்கு உன்னுடைய ஒரே டார்கெட் ஹம்சா மட்டும்தான், ஹம்சா ரலியல்லாஹு நீ கொலை பண்ணிட்டா உனக்கு நான் அடிமை தலையில இருந்து விடுதலை கொடுத்துறேன் அப்படின்றான் யாரு, ஜுபைர் இப்னு அவ்வாம். அதே நேரத்தில் இவன் சொல்றா யாரு, ஹிந்தா சொல்றா, அது கேள்விப்பட்டு வஹ்ஷின்னு சொல்ல, வஹ்ஷி உன்னுடைய ஒரே குறிக்கோள் ஹம்சா தான், ஏன்னா ஹம்சா தான் என்னுடைய அத்தா உத்துமாவை கொலை பண்ணாரு, உத்துமா ஷேபா ரெண்டு பேரும் பண்ணது யாரு, பதில் போடல ஹம்சா ரலியல்லாஹுத்தால தான், அதனால ஏன் அப்பா என் அப்பனை கொலை பண்ணதும் ஹம்சா தான், அதனால நீ ஹம்சாவை கொலை பண்ணிட்டனா உனக்கு 100 திருகம் தர்றேன், 100 தினார் தர்றேன் அப்படிங்கிற யாரு, ஹிந்தா. இது எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு வஹ்ஷியும் வந்திருக்கிறாரு. வந்து அதற்கு அவருடைய ஒரே நோக்கம் ஹம்சா ரலியல்லாஹு, ஹம்சா ரலியல்லாஹு குறி வச்சு இப்படியே போயிட்டு, ஹம்சா ரலியல்லாஹு மாஷா அல்லாஹ் போர்க்களத்துல பூந்து ஒரு சிங்கத்தை விட ஆக்ரோஷமா எதிரிகளை விட்டு மாய்ச்சிட்டு இருக்காங்க, ஆக்ரோஷமா போர் நடந்துட்டு இருக்குது. இந்த நேரத்தில் வஹ்ஷி என்ன பண்றான், குறி வைத்து அதற்கு ஹம்சா மறுபடியும் போற ஆக்ரோஷம் நடக்குது, வேகமா நடக்குது. எந்த வஹ்ஷியை ஹம்சா ரலியல்லாஹு கொலை பண்ணனோ அந்த வஹ்ஷியை வெட்டு சஹாபாக்கள் விரட்டிட்டு போறாங்க, ஆனா வஹ்ஷி தப்பிச்சிடுறாரு, தப்பிச்சு ஆக்ரோஷமா போர் நடக்குது, அங்கேயும் தலை உருளுது இங்கேயும் தலை உருளுது. இப்படி ஆக்ரோஷமா போர் நடந்துட்டு இருக்கும் பொழுது எதிர்பாராத விதமா திடீர் ஒரு திருப்பம் நடக்குது போர்ல. என்ன திருப்பம் நாளைக்கு பார்க்கலாம்.